அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது வேத ஆகமங்களை பற்றி பார்க்கலாம். நமது சனாதன தர்மத்திலே இரண்டு ஆகமங்கள் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று சைவ ஆகமம், சிவனுக்குரியது. இன்னொன்று வைகானச ஆகமம், அது விஷ்ணுவுக்குரியது. சிவ ஆலயங்களில் சைவாகமத்தை பின்பற்றி கோயில்களை கட்டுவார்கள். விஷ்ணு ஆலயங்களில் வைகான சாகமங்களை பின்பற்றி கோயில்களை கட்டுவார்கள். பிரம்மாவுக்கு ஆலயங்கள் கிடையாது. பிரம்மாவினுடைய ஸ்தானத்திலே பிராமணர்கள் இருந்து பூஜை செய்வதால் பிரம்மாவுக்கு ஆலயங்கள் கிடையாது. சைவாகமங்களில் சிவனுக்கு குண்டலினி சக்தியை மனித உடலில் எப்படி வகைப்படுத்தி அதை மூலாதாரத்திலிருந்து சகசிராரத்துக்கு ஏற்ற முடியுமோ அந்த மாதிரி ஒரு மனிதனை படுக்க வைத்து அந்த மனிதனுடைய ஏழு சக்கரங்களிலும் அந்த சக்தி செயல்படும் அளவிற்கு அந்த ஆகமத்திலே குண்டலினி சக்தியை வகைப்படுத்தி சைவாகமங்களில் கட்டுவார்கள், கோயில் கட்டுவார்கள். வைகாசனாகமத்தில் விஷ்ணு கோயில் என்பது வானத்திலிருந்து அந்த சக்தியை பூமிக்கு இறக்குவது போல இருக்கும். சைவாகமத்திலே மனிதனை படுக்க வைத்து செய்வார்கள், நிற்க வைத்து செய்வது போல். அதாவது மகாவிஷ்ணு ஐந்து நிலைகளிலே இருப்பதாக கூறுகிறார். பரமூர்த்தி, வியூகமூர்த்தி, விபவமூர்த்தி, அர்ச்சாவதாரமூர்த்தி, அந்தர்யாமியாக இருக்கின்றார். இது ஐந்தும் விஷ்ணுவுடைய நிலைகள். பரத்துவத்திலே அவர் நாராயணனாக இருக்கின்றார், பரதேவதையாக இருக்கின்றார். அந்த நாராயணனை நாம் நமது கோயிலுக்குள் இறக்க வேண்டும். அதற்கு வியூகமூர்த்திகள் நான்கு பேர் இருப்பார்கள். சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் போன்று இன்னொருத்தர் இருப்பார், நான்கு பேர் இருப்பார்கள். விபவமூர்த்தி அப்படின்ட்டு இந்த லீலா விபூதிக்காகவே இந்த உலகத்தை எல்லாம் அவர் படைக்கின்றார் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தையெல்லாம் ஒரு குழந்தை எப்படி ஒரு மணல் வீட்டை கட்டி அதை இடித்து விடுகின்றதோ அதை போல் தனது லீலா விபூதிக்காக, தனது விளையாட்டுக்காக படைத்து இந்த உலகத்தை தானே அழித்து விடுகின்றார் என்று பார்க்கின்றோம். அவ்வாறு படைத்தலும் அழித்தலும் கூடிய ஒரு மூர்த்தி தான் விபவமூர்த்தி. அவர் மூன்றாவது நிலை. அர்ச்சாவதார மூர்த்தி என்றால் அந்த விக்கிரகம், திவ்யமங்கல விக்கிரகம், பெருமாள் அந்த கோயிலில் எழுந்திருக்கக்கூடிய திவ்யமங்கல விக்கிரகத்தை நாம் அர்ச்சாவதார மூர்த்தி என்று சொல்வோம். அந்த அர்ச்சாவதார மூர்த்தி பஞ்சலோக சிலைகளாக தங்கத்திலோ வெள்ளியிலோ அல்லது ஒரு பாறையினாலோ செய்யப்பட்டிருப்பார். அதுதான் அர்ச்சை. பிராண பிரதிஷ்டை செய்த பிறகு அந்த அர்ச்சாவதார மூர்த்தி அந்த கடவுளாக மாறிவிடுவார். நான் சொல்லியிருக்கின்றேன் பிராண பிரதிஷ்டை எப்படி செய்வார்கள் என்று. பிறகு அந்தர்யாமி என்று சொல்வார். அந்தர்யாமி என்றால் எல்லோருடைய மனதிலும் இருந்து பேசக்கூடியவர், எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருந்து தங்களுடைய அந்தராத்மாவாக இருந்து பேசக்கூடியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ஐந்து நிலைகளாக கூறுகின்றார். கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது நாம் ஒழுங்கான வைகாசன ஆகமங்களை படித்த பிராமணர்களை வைத்து செய்யும் பொழுது அவர்கள் பரவியூகத்தில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி, அந்த நாராயணனை அந்த கோயிலுக்குள் ஆவாகனம் செய்வார். அது கும்பாபிஷேகத்தின் பொழுது ஒவ்வொரு கோயிலிலும் அந்தந்த சக்திகளை, அதற்குரிய மந்திரங்களை ஜபித்து செய்வார்கள். இதை பற்றி நான் விரிவாக எனது யூடியூப் சேனலிலே சொல்லியிருக்கின்றேன். அதை நீங்கள் செக் செய்யலாம். யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணலாம். நிறையா சொல்லியிருக்கேன் அதை பற்றி, கும்பாபிஷேகம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதாவது நாம் கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது இந்த வைகாசன ஆகமத்தின் விதிப்படி நாம் கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது எந்த மூர்த்தியை நாம் உள்ளே இறக்குகின்றோமோ அந்த மூர்த்திக்குத்தான் அங்கே ஆவாகனம் செய்ய வேண்டும். சிலர் என்ன செய்வார்கள், அந்த கோயிலை ஆக்கிரமிப்பதற்காக அந்த பிராமணர்களுக்கு காசு கொடுத்து அவர்களை கோயிலுக்குள் ஆவாகனம் செய்து விடுவார்கள். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் எல்லாம் எந்த அம்பாளை வழிபடுகின்றோம், எந்த பெருமாளை வழிபடுகின்றோம் என்று தெரியாமல் தவறான ஒரு பெருமாளுக்கு அவர்கள் பூஜை செய்து வருவார்கள். இதனால் அந்த கோயில் தரித்திரம்தான் பிடிக்கும். இப்போ திருப்பதியில் வந்து நிறைய பேர் வந்து போய் சாமி தரிசனம் பண்ணுறாங்க. அந்த பெருமாளுடைய ஆகர்ஷண சக்தி, அந்த பெருமாளுடைய சக்தி என்ன செய்யும், மக்களை தன் பால் இழுக்கும், பெருமாளை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இவர்கள் இ டிக்கெட்டு அந்த ஆன்லைன் புக்கிங் போன்ற விஷயங்களை செய்து பெருமாளை வியாபாரமாக்கி விட்டார்கள். இப்போது அந்த பெருமாளுக்கு அந்த சக்தி இல்லாமல் போய்விட்டது. உண்மையாகவே அந்த சக்தி இருந்திருந்தால் பெருமாள் தானாகவே அந்த இடத்திலே மக்களை குவிய வைத்திருப்பார். இவர்கள் என்ன செய்கிறார்கள், வியாபாரமாக மாற்றி யாரோ ஒரு சண்டாள மூர்த்தியை உள்ளே புகுத்தி அவரை பூஜை செய்து அவர்தான் பெருமாள் என்று சொல்லி மக்களை எல்லாம் ஏமாற்றி திருப்பதியிலே ஒரு பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சண்டாள மூர்த்தி யார் என்று பார்த்தால் கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் ஒரு ஓனராக இருப்பார். இப்படி பெருமாள் கோயில்களை எல்லாம் பிடித்து கொண்டு அவர் கார்ப்பரேட் கம்பெனியில் கோடி கோடியாக குவித்து கொண்டிருப்பார். பிராமணர்கள் எல்லாம் அந்த சண்டாள மூர்த்திக்கு நிறைய கடமைப்பட்டிருப்பார்கள். அதுபோல் நாங்கள் செட்டியார்கள், நாங்கள் எல்லாம் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், நாங்கள் எல்லாம் பெருமாளைத்தான் நம்பியிருக்கின்றோம். அப்படிப்பட்ட எங்களுக்கெல்லாம் அந்த சண்டாள மூர்த்தியும் தரித்திரமும் பீடையும் தான் எங்களுக்கு வந்து சேருகின்றது. அந்த சண்டாள மூர்த்தி அப்படி என்னத்தான் கொடுத்து விட்டானோ எனக்கு தெரியவில்லை. அப்படி அந்த சண்டாள மூர்த்திக்கு திருப்பதியிலே இடம் கொடுத்திருக்கிறது, பெருமாளுடைய விக்கிரகத்தின் மீது இடம் கொடுத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இது நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. எங்களுக்கெல்லாம் அந்த தரித்திரம் பிடி வீட்டில் பிடிக்குது. அந்த பெருமாளை கும்பிட்டாக்கா அந்த சண்டாள மூர்த்தியினுடைய ஒரு சாய அந்த சாநித்தியம் தான் வருகிறது. பெருமாளுக்குரிய வேதங்கள் சொல்லியிருக்கக்கூடிய பெருமாளுடைய சாநித்தியங்கள், தொமேவ பிரத்யக்ஷம் பிரம்மா சீத்து, பிரம்மாவே வழிபட்ட பாதம், நீயே பிரம்மா என்பது போன்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சாநித்தியம் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் சண்டாள மூர்த்தி அவனுடைய இழிவான செயல்கள், அவனுடைய கேவலமான ஒரு விஷயம், அவன் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளை செய்யக்கூடிய தவறுகள் தான் எங்களுக்கு வந்து வீட்டிலே இல்லற வாழ்க்கையிலே நுழைகிறது. எப்பொழுதுமே பெருமாளுடைய சக்தி என்னவென்றால், நாம் இல்லற வாழ்க்கையிலே கஷ்டப்படும் பொழுது அந்த வெப்பத்தை குறைப்பதற்காக அவர் வெங்கடேச பெருமாளாக அந்த சக்கர தீர்த்தத்திலே நாம் போய் ஸ்நானம் செய்தால் அந்த விஷயத்தை நம்மால் போக்கிக் கொள்ள முடியும். வெங்கடேச பெருமாளாக அவர் அங்கே காட்சியளிக்கின்றார். இந்த ஒரு சின்ன விஷயம் தெரியாமல் என்ன செய்கிறார், மக்கள் போயிட்டு திருப்பதியில் பெருமாளை போய் பார்ப்போம், திருப்பதியில் பெருமாள் உண்மையாலுமே இருக்கார் அப்படின்னு. மீண்டும் கும்பாபிஷேகம் செய்யும்பொழுது திருப்பதியிலே சண்டாள பாவிகள் எல்லாம் பெருமாளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படுத்தி விடாமல் அவர்கள் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தால் அது உண்மையாகவே பெருமாளுக்கு கொடுக்கப்படும் பொருளாக, ஒரு கிரீடம் சமர்ப்பித்தாலோ அல்லது ஏதாவது ஒரு பொருளை அவர்கள் பெருமாளுக்கு சமர்ப்பித்தாலோ அந்த சண்டாள பாவிகளுடைய விஷயங்கள் பெருமாளை தீட்டுப்படுத்தி விடாமல் நாம் பார்க்க வேண்டும். அதுதான் எனக்கு வேண்டும். வைகாசன ஆகமத்திலே நாம் சொல்லியவாறு நாம் பெருமாளை ஆவாகனம் செய்ய வேண்டும். ஆவாகனம் செய்து பெருமாளை நாம் ஆறு கால பூஜையோ மூன்று கால பூஜையோ நாம் செய்ய வேண்டும். தினமும் உற்சவம் காணக்கூடிய பெருமாள் என்றால் அவர் திருப்பதி பெருமாள் தான். அவருக்கு தான் தினமும் நித்யோத்சவ பெருமாள் என்று சொல்வார். வசந்தோத்சவம், பிரம்மோத்சவம், நிறைய உற்சவங்கள் எல்லாம் அந்த பெருமாளுக்கு நடந்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் வைகாசன ஆகமத்திலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம். முறையாக ஒரு கோயிலிலே நல்ல ஒரு பூஜை நடக்கிறது, பெருமாளை நன்றாக பார்த்து கொள்கிறார்கள் என்றால் திருப்பதி தான். அப்படிப்பட்ட திருமலையிலேயே சண்டாள பாவிகளுக்கு இடம் கொடுத்து விட்டால் பெருமாளுக்கு உரிய அந்த பலம் எங்கே போய்விடும்? நீங்கள் பாருங்கள், உண்மையாகவே நீங்கள் பிராமணர்கள், நீங்கள் ஆச்சாரமாக இருக்கிறீர்கள் என்றால் பெருமாளுடைய சக்தி எல்லோருக்கும் கிடைக்க செய்யுங்கள் என்றுதான் நான் கூறுகின்றேன். அப்படி பெருமாளை வைத்து ஊழல் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், மிகவும் உச்சபட்ச தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று தான் நான் கூறுகின்றேன். ஆகம விதிப்படி பெருமாளை நாம் ஆவாகனம் செய்து ஒரு விமானத்திலே இறக்கி நாம் பெருமாளை வழிபடும் பொழுது சண்டாளப்பாவிகளும் அதிலே பணம் பார்க்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறார்கள். அந்த சண்டாளப்பாவிகளுக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுத்து விடக்கூடாது. நாம் சண்டாளப்பாவிகளுக்கு பெருமாள் கோயிலில் இடம் கொடுத்தால் பிராமணர்களுக்கு எல்லாம் தீட்டுப்பட்டு விடும், எங்களை போன்ற வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் தரித்திரம் பிடித்துவிடும். அவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு பெருமாளை கற்பழித்து போடுவார்கள். அதையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஏற்கனவே எனது பிஸ்னஸிலே ஒரு பெருமாளை நான் வைத்திருக்கின்றேன், அவரை வைத்து தான் வணங்கி கொண்டிருக்கின்றேன். அந்த பிஸ்னஸ்ஸிலே நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பெருமாள் கோயிலே இந்த மாதிரி சண்டாளர்களும் பணத்துக்காக கூலிக்கு மாரடிப்பவர்களும் கூலிப்படையினரும் பெருமாளை சூழ்ந்து கொண்டதால் பெருமாளுக்குரிய அந்த சாநித்தியம் குறைந்துவிட்டது. எங்களை போன்றவர்களுக்கும் பாதுகாப்பு குறைந்துவிட்டது. பிஸ்னஸிலும் எங்களுக்கு வரும் பணத்தை பூரா சண்டாளப்பாவிகள் ரவுடித்தனம் செய்து பறித்து கொண்டு போகிறார்கள். யார்கிட்ட போய் சொல்லுவேன், நீ யார்கிட்ட சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி எங்களையே மட்டப்படுத்துகிறார்கள். அப்படி ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கின்றது. கலியுகத்திலே நாங்கள் பெருமாளை நம்பாமல் வேறு யாரை நம்ப முடியும்? அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருக்கும் பெருமாளை எல்லோரும் இவ்வாறு அசிங்கப்படுத்தினால் நாம் என்ன செய்ய முடியும்? பெருமாள் என்பவர் பிரம்மாவுக்கே அவர் ஆதி பிரம்ம. அப்படிப்பட்ட பெருமாளை சண்டாளப்பாவிகள் எப்படி கொண்டாட முடியும்? அவன் பிறந்தது சண்டாள ஜாதி, அவன் எப்படி பெருமாளை கொண்டாட முடியும்? அவர்களுக்கென்று தெய்வங்கள் இருக்கின்றன. அந்த அவர்களுக்கென்று கொற்றவை வன தெய்வங்கள் எல்லாம் இருக்கின்றன. அங்கே போய் கூப்பிட்டுக்க சொல்லுவேன். இப்போ பெருமாளெல்லாம் அவங்க வந்து டச் பண்ணக்கூடாது. உயர்ந்த ஜாதி மக்களை எல்லாம் அவர்கள் டச் பண்ணக்கூடாது. ஐயங்கார்கள் கும்பிட வேண்டிய பெருமாள், ஐயர்கள் ஐயங்கார்கள் கும்பிட வேண்டிய பெருமாள்களை அவர்கள் ஒருபோதும் சீண்டக்கூடாது, அவர்களுடைய வாடையே படக்கூடாது என்று நான் எல்லா விதமான மக்களிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.